மாவீர மகுடம், லெப்டினன்ட் கர்னல் ஜானி. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1988 ஆண்டு இன்றைய நாள் மார்ச் 13 அன்று தமிழகத்தில் தங்கியிருந்த ஜோனி அவர்களை பேச்சிற்காக அழைத்து வந்த இந்திய படை முல்லை மாவட்டம் தேவிபுரம் பகுதியில் வைத்து தமிழீழ தேச தலைவரின் இருப்பிடத்தை அறிய முற்பட்ட வேளை தோல்வியுற்றதால் ஆத்திரத்தில் சுட்டதிலே லெப்டினன்ட் கர்னல் ஜோனி வீரச்சாவை தழுவிக் கொண்டார். அமைதி, பெண்மை, கடின உழைப்பு, போராளிகளில் மக்கள் மீது அக்கறை, அஞ்சாமை இவற்றிற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் லெப்டினன்ட் கர்னல் ஜோனி. கர்னல் கிட்டண்ணாவையும் லெப்டினன்ட் கர்னல் ஜோனியையும் அந்த கால நிகழ்ச்சிகளிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. கர்னல் கிட்டண்ணா அவர்கள் பல்துறை ஆற்றலாளராக திகழ்ந்ததில் பக்கத்துணையாக விளங்கியவர்களில் ஜோனியும் குறிப்பிடத்தக்கவர். பருத்தித்துறை புலோலி சாரியடி என்ற ஊரில் 1962 ஆண்டு மே 21 அன்று பிறந்தவர் ஜோனி. அவரது இயற்பெயர் விக்னேஸ்வரன் விஜயகுமார். பல்கலைக்கழகத்தின் விவசாய விட மாணவராக இருந்தபோது 1983 ஆண்டு போராட்டத்தில் இணைந்து கொண்டார். சிறுவனாக இருந்தபோதே போராட்டத்தில் இணைய முற்பட்ட போது அவரது பெற்றோர் விரும்பாததால் கொழும்பில் படிக்க வைக்கப்பட்டார். ஆனால் 83 ஆண்டு சிங்களவர்களால் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையை தொடர்ந்து போராட்டத்தில் இணைந்து கொண்டார். அந்த காலகட்டத்தில் இந்தியா அதன் நலன் சார்ந்து தமிழர் விடுதலைக்காக போராடிய அமைப்புகளுக்கு பயிற்சியை தர முன்வந்தது. விடுதலை புலிகளின் 200 பேருக்கு 2 பிரிவுகளாக பயிற்சி அளித்தது. இந்த பயிற்சிக்காக ஜோனி இந்தியா சென்றபோது அவர் பயிற்சியில் பங்கேற்கவில்லை. தொலைத்தொடர்பு துறையிலே பயிற்சி பெற்று நாடு திரும்பினார். மன்னாரிலும் ஜாழ்ப்பாணத்திலும் பணியாற்றினார். அப்போது ஜால்குடா நாடு கட்டுப்பாட்டில் இல்லை. படையினர் எந்த நேரம் எங்கும் செல்லலாம் என்ற நிலை இருந்தது. ஒருமுறை வல்வட்டுத்துறை கெருடாவிலில் ஜோனியை படையினர் சுற்றி வளைத்து அடையாள அட்டையை கேட்டார்கள். அப்போது தனது கைத்துப்பாக்கி எடுத்து சுட்டுவிட்டு அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுவிட்டார். மேஜர் வாசுவும் ஜோனியும் படையினரை எங்கேயாவது தாக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தவர்கள். கை குண்டுகளோடு படையினரை தேடித் திரிந்தனர். இவர்களை வளர்த்து விட்டதில் கர்னல் கிட்டண்ணாவின் பங்காற்றினார். மேலும் ஜோனியை தனக்கு அடுத்த நிலை தளபதியாகவும் உருவாக்கி வைத்திருந்தார். படைநிலைகளை போய் பார்ப்பது, போராளிகளை சந்திப்பது, கள நிலைகளை அறிவது, போராளிகளின் நலன் பேணுவது, பயிற்சி வழங்குவது, புதிய புதிய படை கட்டமைப்பை உருவாக்க ஊக்கப்படுத்துதல், கட்டமைப்புகளாக அப்போது இருந்த துங்கு தொழிற்சாலை, வெடிபொருள் உற்பத்தி சாலை ஆகியவற்றை நேரில் பார்வையிடுவது என்று ஜோனி அவர்கள் பல பணிகளை செய்து வந்தவர். ஜோனியை பொறுத்தவரை யாழ்குடா நாட்டில் அவருக்கு ஒவ்வொரு இடமும் தெளிவாக தெரியும். எல்லா இடம் பற்றியும் அவர் தரவுகளை வைத்திருந்தவர். பொதுவாக கர்னல் கிட்டண்ணா இல்லாத போது யாழ்ப்பாணத்தில் நடந்த தாக்குதல்களை ஜோனி அவர்கள்தான் வழிநடத்தினார். அந்த தாக்குதலில் கலந்து கொண்டார். 1985 ஆண்டு ஏப்ரல் 10 அன்று யாழ்ப்பாணம் காவல் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கைப்பற்றப்பட்டது. அதற்கான வேவை ஜோனியும் லெப்டினன்ட் வாசுவும் செய்தார்கள். 1984 ஆண்டு டிசம்பர் 19 அன்று தெல்லிப்பளை கட்டுவன் பகுதியிலே கண்வெடி தாக்குதல் நடத்தியவர் லெப்டினன்ட் வாசன். இதில் கர்னல் ஆரியப்பெருமா 8 சிங்கள படை கொல்லப்பட்டார்கள். ஒருபுறம் சதுப்பு நிலத்தையும் யாழ்ப்பாண டச்சு கோட்டையையும் மற்றும் ஒருபுறம் துறையப்பா விளையாட்டரங்க முன்புற பரந்த வழி விளையாட்டுத் திடலையும் கொண்டிருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறை. கோட்டையிலிருந்தும் அதற்கு இலகுவாக உதவி கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அதை தவிர்த்து 100 தொலைவில் குருநகர் முகாம் இருந்தது. கோட்டை, குருநகர், யாழ் காவல் நிலையம் மூன்றும் ஒன்றுக்கொன்று தேவையான பொது உதவிகளை பெறுகிற வகையில் தான் இருந்தது. அத்தோடு இந்த யாழ்ப்பாண காவல் நிலையம் பலப்படுத்தப்பட்டிருந்தது. அகழிகள் வெட்டப்பட்டு முட்கம்பி வேலிகள் போடப்பட்டிருந்தன. அதை சுற்றி கண்ணிவெடிகள் புதைக்கப்பட்டிருந்தன. நடுவிலே 60 உயர பாதுகாப்பு கோபுரம் அமைக்கப்பட்டு இரவும் பகலும் காவல் காக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை நிலையம் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றினார்கள். இதற்கு ஜோனி மற்றும் வாசனின் பங்களிப்பு அளப்பெரியது. காவல் நிலையம் கைப்பற்றப்பட்ட பின்னர் குருநகர் முகாம் மூடப்பட்டது. காவல்துறை நிலையம் கைப்பற்றப்பட்ட பின்னர் தான் யாழ்ப்பாணம் படிப்படியாக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. ஒருமுறை கை குண்டு வெடித்த போதும், கட்டுவன் சமரிலும் இந்திய படையோடு சுதுமலையில் நடந்த தாக்குதலின் போதும் 3 முறை விழுப்பம் பெற்றவர் ஜோனி அவர்கள். கட்டுவன் தாக்குதலின் போது நெற்றியிலே உச்சென்ற ரவை காதின் வழியே வெளிவந்தது. அதனால் அவருக்கு நெற்றியில் மென்மையான தோலாக இருந்தது. இந்தியாவுடனான சண்டையில் காயம்பட்ட பின்னர் அவர் இந்தியாவுக்கு சென்றார். ஆனால் 1987 தேசிய தலைவர்கள் தமிழகம் திரும்பிய போது ஜோனியின் ஆற்றலை கண்டு அவருக்கு 90 பேர் கொண்ட அணியை தந்து ஒரு தாக்குதல் அணியாக பயிற்சி கொடுத்து தாக்குதலில் ஈடுபடும்படி பணித்திருந்தார். முதன் முதலில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அணியாக கூடாது என்றார். அந்த அணியிலே சிலரை அச்சுவேலிக்கு அழைத்துச் சென்று அங்கு ஒரு தாக்குதலை மேற்கொண்டு 6 படையினரை கொன்று அங்கிருந்த படைக்கலன்களை ஜோனி கைப்பற்றி வந்தார். அதன் பின்பு அவர் இந்தியா சென்று விட்டார். பின்னர் இந்திய படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் போர் வெடித்த போது ஜோனி இந்தியாவில் இருந்தார். ஜோனி அங்கே இருந்தபோது மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்திய அரசு கொடுத்தது. மிக விரைவிலே புலிகளை அழித்து விடுவோம், தேசிய தலைவரை கைது செய்வோம் அல்லது கொள்வோம், அருகாமையில் சென்று விட்டோம், நாளை பிடித்து விடுவோம் என்றெல்லாம் பொய்களை கூறிக்கொண்டது. ஆனாலும் அவர்கள் எட்டிய தொலைவில் இல்லைத்தான், மிக அருகாமையில் தான் இருந்தனர். தேசிய தலைவரை பொறுத்தவரை இந்த போராட்டத்தை எந்த வகையிலும் விட்டுக் கொடுப்பதில்லை என்று உறுதியோடு இருந்தார். தான் இந்த போராட்டத்திலே கொல்லப்பட்டால் தன்னை தீவிரிலே கொண்டு போய் எரிக்கும்படியும் போராளிகளுக்கு கூறியிருந்தார். நான் இருக்கும் வரை இந்த போராட்டத்தை நடத்துவேன், எனக்கு பின்னால் வருகிற தலைவர்கள் அடுத்த கட்ட முடிவை எடுக்கட்டும் என்று சொல்லியிருந்தார். குமரப்பா அபிலேந்திரன் ஆகியோரை இந்தியா கொலை செய்த போது தேசிய தலைவர் அவர்கள் மிகவும் சினமடைந்திருந்தார். அவர்கள் உயிரை தற்கொலையாக அழித்து வீரச்சாவை தழுவிய போது திட்டமிட்டு ஏமாற்றி கொலை செய்ததாக மிக சினத்தோடு இருந்தார் தலைவர் அவர்கள். அவர் உறுதியாக இருந்ததை அவரோடு இருந்தவர்கள் அறிவார்கள். ஆனாலும் அவர்கள் ஒருவித அச்சத்தோடு இருந்தார்கள். தேசிய தலைவர் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும், எனவே இந்தியா சொல்கிறபடி ஒரு சில படைக்கலங்களை தந்தாவது அமைதியை நாங்கள் பேசலாம் என்று அவர்கள் எண்ணினர். அந்த வகையில் கர்னல் கிட்டண்ணா ஜோனியை ஒரு சமாதான தூதனாக இந்தியா அனுப்பி வைத்தார். நெடுங்கேணியில் இந்திய வானூர்தியில் வந்தடங்கி அங்கிருந்து மறைமுகமாக விஸ்வமடுவுக்கு கரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மணலாற்று காட்டிலிருந்து ஜோனியை அழைத்து வர போராளிகளை அனுப்பினார். அப்போது ஜோனி, தலைவரின் உயிருக்கு எந்த நேரமும் ஆபத்து வரப்போகிறது, எனவே நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அமைதியை பேசி அதன் பிறகு ஒரு நிலை எடுக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவருக்கு இங்குள்ள நிலைமைகளை சொன்னபோது அமைதி ஏற்பட சாகும் வரை உன்னாலே போராட்டத்தை இந்தியாவில் நடத்துவேன் என்று ஜோனி கூறினார். தலைவர் சொன்னார், இந்த படை அழைத்துத்தான் இங்கே வந்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள். நீங்கள் திரும்பி போய்விட்டு தலைமுறைவாக இங்கே வாருங்கள். பெரிய பயிற்சி முகாமுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஜால்குடாவை கைப்பற்ற வேண்டி உலகை செய்வதற்கான ஆயத்தத்தோடு வாருங்கள் என்றார். நான் போய் வருகிறேன், திரும்பி அந்த ஆயத்தங்களோடு வருவேன் என்று ஜோனி சொன்னார். இடையிலே ஒரு தளம் நிலையில் ஜோனி இருந்த போதும் இங்கே தலைவரை சந்தித்த போது மிக உறுதியோடு மீண்டும் சென்று இங்கே திரும்பி பெரிய அளவில் பயிற்சிகளை தந்து போராளிகளை வளர்த்து யாழ்ப்பாண குடாநாட்டை கைப்பற்றுவதற்கான நம்பிக்கையோடு வருவேன் என்றார். ஆனால் அவர் செல்லும் போது தேராவிற்கு அண்மையிலே இந்திய படை சுற்றி வளைப்பிலே அவர் கொல்லப்பட்டார். மிக சிறந்த பண்பான உயர்ந்த ஒரு போராளியை அன்று விடுதலை புலிகள் இழந்தார்கள். போராளிகளால் மட்டுமல்ல, பொதுமக்களாலும் மதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஜோனி வாழ்ந்தார். இத்தனை திறமை கொண்ட சிறந்த வீரனை இழந்துவிட்டோம். தேசிய தலைவர் அவர்கள் லெப்டினன்ட் கர்னல் ஜோனிவாக ஜோனியின் விதிவடிகளையும் தயாரிப்பதற்கு முடிவெடுத்து அந்த தயாரிப்பில் வெற்றி பெற்று தமிழ் மக்களை கொன்று குவித்த சிங்கள எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கியது ஜோனி விதிவடிகள். லெப்டினன்ட் ஜோனியின் மாவீரர் மகுடம் கேட்டோம்.
மாவீர தியாகிகளே, உமை நாள் தோறும் நாம் மறவோமே. உமை போற்றிடும் தமிழீழம் என்றும் வாழ்த்துகின்றோம் நாமே. உமை போற்றிடும் தமிழீழம் என்றும் வாழ்த்துகின்றோம் நாமே. மாவீர தியாகிகளே, உமை நாள் தோறும் போன பாதையில் நாமும் உளர்ச்சிய கனவே நினைவாய் வாழ்ந்திடுவோம் தமிழம் அது வளர்ந்திடவே எந்த நாளும் நீ போன பாதையில் நாமும் உளர்ச்சிய கனவே நினைவாய் வாழ்ந்திடுவோம் தமிழம் அது வளர்ந்திடவே எந்த நாளும் மாவீர தியாகிகளே உமை நாள் தோறும் நாம் மறவோமே உமை போற்றிடும் தமிழம் மனதினில் சுதந்திர தாகம் அது மலராமல் போனதென்றோ உன்னிறப்பெல்லாம் என்றோரு தமிழ பிறப்புக்கென்றே உன் மனதினில் சுதந்திர தாகம் அது மலராமல் போனதென்றோ உன்னிறப்பெல்லாம் மாவீர தியாகிகளே உமை நாள் தோறும் நாம் மறவோமே உமை போ